மத்தேயு 24 25 அதிகாரங்கள் மறுபடியும் நாம அங்க போகிறோம். இப்ப நேற்று 25 அதிகாரத்துல கடைசி வசனங்கள் வரையும் பார்த்தோம். அதை பார்த்து முடித்த பொழுதும் நித்திய அதாவது ஆண்டவருடைய வருகையின் பொழுது, இரண்டாவது வருகையின் பொழுது அங்கே நியாய தீர்ப்பு நடக்க போகிறதுன்னு பார்த்தோம். யாருக்கு நடக்க போகிறதெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் கூட அதுல ஒரு ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியத்தை நேற்று தெளிவா விளக்கமா பார்க்க முடியல. அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். 25 அதிகாரத்தில் அது எது, 46 வசனம் சொல்லுகிறது, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அங்க நித்திய ஆக்கினைன்னு ஒரு வார்த்தை வருகிறது. அந்த நித்திய ஆக்கினையை குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா இட்டர்னல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பெயர், நித்திய ஆக்கினை. வேதம் பூரா இந்த நித்திய ஆக்கினையை பற்றி சொல்லுகிறது. அந்த வார்த்தையை எடுத்து பாருங்க, நித்தியன்னு சொன்னா எப்பொழுதும் இடைவிடாம தொடர்ந்துன்னு அர்த்தம். நித்தியத்துக்கும் நித்தியம்னு வார்த்தையை பயன்படுத்தினா அது எப்போதும். ஆக்கினைன்னு சொன்னா பனிஷ்மெண்ட், தண்டனை, நித்திய தண்டனைன்னு சொல்லலாம். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுத்தா இல்ல அரசாங்கம் கோர்ட்ல தண்டனை கொடுத்தா அந்த தண்டனைகளுக்கு ஒரு குறுகிய காலம் இருக்கு, 10 வருஷம் ஜெயில் இல்லாட்டி 1 வாரம் ஜெயில்னு. அதெல்லாம் டெம்பரரி தான், குறைந்த அளவான ஒரு குறுகிய காலத்து. ஆனா நித்திய தண்டனைன்னு சொல்லுகிற பொழுது அது எப்பொழுதும் நிலைத்திருக்க போகிற தண்டனை. எப்படி விசுவாசிகளுக்கு, செம்மறியாடுகளுக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறதோ, அழிவில்லாத, இழந்து போக முடியாத, என்றைக்கும் அனுபவிக்கிற நித்திய வாழ்க்கையும் நித்திய பரலோகமும் இருக்கிறதோ, நித்திய ஜீவனும் இருக்கிறதோ, அதே போல செம்மறியாடுகளாக இல்லாத வெள்ளாடுகளுக்கு, ஆண்டவருடைய இடது பக்கத்தில் இருக்க போகிறவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு நித்திய ஆக்கினை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. 24 அதிகாரத்தில் 50-51 வசனங்கள்லையும் அதை நம்ம பார்க்கலாம். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகளிலும் அவன் எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாகும். உண்டாகும். இது தொடர்ந்து வேதத்தில் பார்க்கிறோம். 25:41 பாருங்க, 41 வசனத்தில் பார்க்கிற பொழுது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 46 வசனத்தில், இவர்கள் நித்திய அக்னியை அடையவும், நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொன்னார். இதன் மூலம் என்ன பார்க்கிறோம், இந்த 2 அதிகாரங்களிலும், 24-25 அதிகாரங்களிலும் ஆண்டவர் ஒரு தடவைக்கு மேல பல தடவைகள் நித்திய ஆக்கினையை பற்றி அடிக்கடி சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே பார்க்க போனா இந்த 2 அதிகாரங்களிலும் பரலோகத்தை பத்தி குறைவா தான் சொல்லப்பட்டிருக்குது, ஆனா நித்திய ஆக்கினையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 25-34 பார்த்தா அங்க முன் குறித்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 25-34, அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வைக்கப்பட்டதிலே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. ஆனா அது ஒரு தடவை தான் வருது. ஆனா பட்கழிப்பும் அழுகையும் உள்ள இடம், இவர்கள் ஒரு நித்திய ஆக்கினைக்காக தள்ளி வைக்கப்படுவார்கள், பல தடவை இந்த 2 அதிகாரங்களிலும் வருகிறது. அப்படி வருவதனால ஆண்டவர் அந்த காரியத்தை பேசுகிறதுனால அதை நம்ம கவனிக்காம இருந்துட முடியாது. ஏன் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி குறைந்த அளவு சொல்லி நித்திய ஆக்கினையை பற்றி இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் அதிக அளவு சொல்லி இருக்கிறார்னு ஒரு கேள்வி எழும்புமா இல்லையா? எழத்தான் வேணும். அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற பொழுது நான் ஏதாவது கண்ணா பின்னான்னு சிந்திக்காம இப்ப என்ன பொறுத்த அளவுல என்ன பதில் சொல்லுகிறேன். இங்க வந்து இயேசு கிறிஸ்து மனித குமாரன் சீடர்களுக்கு முன்பாக இருந்து தன்னுடைய வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது அந்த அவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக சீடர்களாக இருந்தா அவங்க போக போறது எது? பரலோகம் தான் போக போறாங்க. அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்த பொழுதும் எவ்வளவோ பேர் பரலோகம் போக போறது இல்லை. அன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? நீதிமான்களுக்காக மட்டும் அவர் வரல, நீதி இல்லாதவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். நீதி இல்லாதவர்கள், அநீதியாக நடக்கிறவர்கள், அவிசுவாசிகள் தன்னை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி நித்திய ஜீவனை அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கிறார். நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக வந்திருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய பாரமே இருக்கு. பாரத்தோடு அந்த இயேசு பேருகிறார், நான் வரப்போகிறது நடக்க போகிற காரியம், அதை யாராலையும் நிறுத்த முடியாது, அதை வந்து நம்ம அசட்டையா பார்க்க கூடாது. அவர் வருவது நிச்சயம். ஆனா அப்படி வருகிறது மட்டுமல்ல, அவர் வருகிற பொழுது தன்னுடைய சபையை தன்னோடு அழைத்துக் கொள்வார். அதாவது சபைனா உண்மையாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டு உண்மையான விசுவாசிகள் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனா மற்றவர்கள் எல்லாம் அவரோடு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவரோடு தொடர்பு இல்லாதவர்கள், அவரை விசுவாசிக்க மறுத்தவர்கள், மனம் திரும்ப மறுத்தவர்கள், போலியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், வெளியில கிறிஸ்தவர்கள் மாறி திருந்த பொழுதும் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்கள் எல்லாம் அடைய போகிறது நித்திய ஆக்கினை. அது ஆண்டவருக்கு அந்த பாரம் இருக்கு. அந்த ஆண்டவர் என்னது, இதை நானே தடை செய்ய முடியாது, அவிசுவாசிகளுக்கு அதுதான் இடம், அதை அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கள் அங்க போய்தான் ஆகணும். ஆனா அவர் இருக்கிற பொழுதும் அவர் போன பொழுதும் அவருடைய செய்தியை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா விசுவாசிக்காம போகிறவர்களை குறித்து அவருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. இயேசுவுக்கு தெரியும் எருசலேம் அழிய போகுதுன்னு இல்லையா? அவர் எருசலேம்ல பாருங்க, இயேசு பிறந்து வாழ்ந்து வளர்ந்து ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பித்து எருசலேமுக்கு போகிற பொழுது தூரத்திலிருந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் கண்ணீர் விட்டார் தெரியுமா? அந்த கோயில் உடஞ்சி போயிட போகுது, ஒரு கல் மேல இன்னொரு கல் இல்லாம போக போகிறதுன்னு இல்லை, இன்னமும் கூட இவங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்களே, அநியாயத்துக்கு இவங்க ரோமர்களுடைய வாளினாலே அழிந்து போவது மட்டுமல்ல நித்தியம் ஆக்கினையை அடைய போகிறார்களே என்ற ஒரு வருத்தம் தான், ஒரு பாரம் தான் அவரை கண்ணீர் விட வைத்தது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் கூட இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அதாவது இவர்கள் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரை பத்தி வேதத்துல பல இடம், கேடானவன் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை, எல்லோரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லோருக்கும் ரட்சிப்பு அவர் கொடுக்க மாட்டாரு, எல்லோரும் ரட்சிப்பு அடைய முடியாது. ஆனா அடையணும்னு ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருக்கு, அடையணும்னு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா? அப்ப நித்திய ஆக்கினைங்கிறது எப்படி நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கிறதோ, பரலோகம் ஒண்ணு இருப்பது எவ்வளவு தூரம் உண்மையோ, அதே போல நித்திய ஆக்கினையும் இருக்குது. அந்த நித்திய ஆக்கினையை நீ ஏன் அடையணும்? இந்த அளவுக்கு பரலோகத்திலிருந்து தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய நான் வந்திருக்கிறேனே, மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேனே, அப்படி இருந்தும் கூட பாவத்தின் காரணமாக சிந்திக்க மறுத்து தேவனை விசுவாசிக்க மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அந்த பாரத்தோட தான் சொல்றாரு. அதனாலதான் பல தடவை நித்திய ஆக்கினைய பத்தி இங்க வருது. இதெல்லாம் எதுக்கு இங்க எழுதி வச்சிருக்கு வேதத்துல? அவர் பேசாம உத்தமமா இருக்கிறவங்களை நல்லவங்களை பற்றி பேசிட்டு விட்டுடலாமே. அப்படி இல்லையே, பொல்லாப்பானவனை பற்றி அவர் விளக்கப்படுத்துகிறாரு. ஐந்து புத்திசாலிகளான அந்த கன்னிகைகளை மட்டும் சொன்னது மட்டுமில்லை, எவ்வளவு தூரம் இயேசு இருக்கிறார்னு தெரிந்தும் கூட கவனக்குறைவா வாழ்க்கையில புத்தி இல்லாம நடந்து கதவு சாத்தப்படுகிற நிலைமைக்கு அந்த அஞ்சு பேர் வந்தாங்களா இல்லையா? அந்த ரெண்டு பேரை உதாரணத்துக்கு எடுத்து அந்த தாளந்துகளை பயன்படுத்தி ரெட்டிப்பாக்கி அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வெகுமதியை பெற்று கொண்டார்களே. ஆனா அந்த ஒருத்தன் அந்த ஒன்ன வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்து அவன் பொல்லாதவனாக இருந்து அவன் நித்திய ஆக்கினியை அடையிறான் இல்லையா? நித்திய ஆக்கினியை நம்ம அடையணுமா? ஆண்டவரை விசுவாசிக்காம மனந்திரும்பாம வாழ்ந்து நீங்க நினைச்சபடி வாழ்ந்து அழிவை சந்திக்கணுமா? யோசிச்சுப்பாங்க, அது நித்தியத்துக்கும் அழிவு, அதை மாற்ற முடியாது, ஜபத்தால நிறுத்த முடியாது, நீங்க என்னமும் செய்து அதை மாற்ற முடியாது. அது மனுஷனுக்கு நடந்தே தீரும். இயேசுவை சுவாசிக்காத ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா நடந்தே தீரும். அது நீங்க அனுபவிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த பாரத்துல தான் ஆண்டவர் அதை பத்தி இங்க சொல்ற. இப்ப அந்த நித்திய ஆக்கினியை குறித்து நம்ம வேதத்துல படிக்க போகிறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்க போகிறதுன்னா இந்த நித்திய ஆக்கினை அல்லது நித்திய தண்டனைக்காக தயாரிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்க்கணும். ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த நித்திய ஆக்கினைக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அதுக்கு வேதத்துல நரகம்னு பேரு, பாதாளம் இல்லாட்டி ஹெல் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை யாரு தயாரித்தது? ஆண்டவர் தான் தயாரித்திருக்கிறார், ஆண்டவர் தான் தயாரித்திருக்கிறார், நம்ம படைத்தவர் தான் தயாரித்திருக்கிறார். சரி, அப்ப ஹெல்ன்னு வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரம் மனுஷனுங்க வந்து அறியாமையிலையும் இருதயம் பாலாய் போயிருக்கிறதுனாலும் இந்த ஹெல்லை பத்தியும் ஜோக் அடிப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு பீட்சா செயின் இருக்குது, அதுக்கு பேரு ஹெல். ஹெல்னு போர்டு போட்டிருக்க மட்டும் இல்ல, அதுல நெருப்பு படம் வரைஞ்சி வச்சிருப்பான், பாம்பும் போட்டு வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு தெரியுது அப்படி ஒண்ணு இருக்குன்னு, ஆனா அது எப்படி இருக்கோ அவன் அப்படி பார்க்கல. அந்த பீட்சா கடை நடத்துறவங்க அந்த பீட்சா சாப்பிடுறவங்கள ரொம்ப போயிட கூட அங்க போய் சேர்ந்தப்படுறோங்கிற ஒரு உணர்வே இல்லாம அதை ஒரு காமெடி மாதிரி வச்சுக்கிறாங்க. இது ஒரு அட்ராக்டா இருக்குமே, இப்ப இதுக்காக எல்லாம் வாங்க வருவாங்களே. ஆனா அது வந்து நாம பயத்தோட உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அது உண்மையிலேயே ஒரு இருக்கிற இடம். இயேசுவை விசுவாசிக்காத எல்லாம் அங்கத்தான் போக போகிறாங்கிறன்னு ஒரு உணர்வே இல்லாதபடி பிசாசினுடைய கையில அடப்பட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப அந்த ஹெல் பீட்சால நாங்கெல்லாம் போய் பீட்சா வாங்குறது இல்லை. அதெல்லாம் கிறிஸ்தவம் போற இடமா இல்லை. ஏன்னா ஹெலை பத்தி நம்ம அலட்சியப்படுத்துறது இல்லை, அதை சாதாரணமா பாக்குறது இல்லை. ஹெல்லை பத்தி நினைச்சாலே நமக்கு இருதயத்துல ரொம்ப ஆதங்கம் இருக்கும். அதை நினைச்சு பார்க்குற நேரம் நம்ம தேவனோட இன்னும் வைராக்கியமாக பக்தியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் வரணும். நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைகள் இருந்து இன்னும் இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்களே, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துருக்கிறாங்களேன்னு அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும்? ரகசியமாகவோ வெளியே தெரியாமல் உள்ளத்தில் கதறணும். என் கணவன் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறானேன்னு நம்ம எப்படி வருத்தப்படணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். இல்லாட்டி மனைவி இப்படி இருக்கிறாளே, ஆண்டவர் அறியாம இருக்கிறாளே, விளையாடிக்கிட்டு இருக்கிறாளே, ஆனா அந்த விளையாட்டெல்லாம் நிப்பாட்ட போகிற ஒரு இடம் நாள் வரப்போகுது, அன்னைக்கு தப்பிக்கவே முடியாதேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். வேதத்துல சொல்லியிருக்கா இல்லையா, அங்க வந்து லாசர் வந்து ஆபிரகாம் மடியில படுத்திருக்கிற நேரம் அந்த பணக்காரன் போய் சேர்ந்த இடம் எது? ஹெல்லுல தான் போய் சேர்ந்திருக்கிறான். அங்க இருந்து அவனுக்கு தணிக்க முடியாத அளவுக்கு நித்தியத்துக்கும் எரிகின்ற அந்த நெருப்புல வெந்து கொண்டிருந்து அவன் என்ன செய்யறான்? அந்த லாசரு அனுப்பிய நாக்கில் கொஞ்சம் தண்ணி சொட்ட சொல்லுங்களேன், அப்பவாது என் வருத்தம் குறையும்னு அவன் சொல்றான். இல்லையா, இந்த படம் மாதிரி அதை ஆண்டவர் காட்டுவதற்கு காரணம் என்ன? அப்படி ஒரு இடம் இருக்கு, அது விளையாட்டு இல்ல. சின்ன பசங்களே நீங்க கூட கேட்டுங்க, நரகம் பாதாளம்னு ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் விசுவாசிக்க மறுக்கிறவர்களுக்கும் அப்படி ஒரு இடத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். பாத்தீங்கன்னா இந்த ஆகவே இந்த ஹெல்ல பத்தி நம்ம அசட்டப்படுத்த கூடாது. எபிரேயர் நிருபம் ஆறாவது அதிகாரம், எபிரேயர் ஆறாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களையும் எடுத்து பார்த்தா இந்த ஹெல்ல பத்திய, அதாவது பாதாளம் நரகத்தை பத்திய போதனைகள் எவ்வளவு அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எபிரேயர் என்ன சொல்றாரு, ஆறாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன். அங்க சொல்லப்படுகிறது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. மூல உபதேச வசனங்கள்னு சொன்னா ஃபண்டமெண்டல் ஆர் ஃபவுண்டேஷனல் டீச்சிங், ஆரம்ப போதனைகள், அடிப்படை போதனைகள்னு சொல்லலாம். மூல உபதேசம்னா அடிப்படை போதனைகள். கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச போதனைகளை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கப்படும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாக அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்ப இந்த எபிரேய விசுவாசிகள் அந்த அடிப்படை போதனைகள் எல்லாம் இயேசு கிட்ட வந்த காலத்திலேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடிப்படை போதனைகள் அவசியம், ஆனா அதுலயே ஆரம்பத்திலேயே இருக்கிறாங்களே தவிர அவங்க வளர்ச்சி குறைவு. ஆகவே அடிப்படை போதனையிலேயே நீ தொடர்ந்து இருக்க கூடாது, உன்னை வளரணுங்கிறார் ஆண்டவர். எபிரேய நிருபத்தின் மூலமாக சொல்றார். இப்ப நீங்க கூட இருக்கலாம், இப்ப ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற நேரம் சில பேர் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து அங்கிட்டு போகவே மாட்டாங்களே, அவங்க தள்ளணும். ஏன், படிக்கிறதுல ஃபெயில் ஆகி அதுலயே உட்கார்ந்து இருக்கிறது இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிட்ட வந்த உடனே அடிப்படை போதை மனம் திரும்புதோ, ஜபம் பண்ணணும், வேதம் படிக்கணும், இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா அதுலயே உட்கார்ந்து இருக்காம வளர்ச்சி இருக்கணும். கிருபையிலும் ஞானத்திலும் ஆண்டவரில் நம் வளரணும்னு வேதம் சொல்லு. வளராம இருந்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தத்துல முன்னுக்கு போக முடியாது. தேவ வேத வசனங்கள்ல வளரணும், விசுவாசத்துல வளரணும். அப்படியே இருக்கக்கூடாது. 15-20 வருஷத்துக்கும் வளர்ச்சியே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஒரு மரம் இருந்தா கூட நம்ம வீட்டுல பின்னுக்கு வந்து மூணு இந்த என்னது சொல்றது பைன் ட்ரீஸ் மாதிரி பைனா அந்த மாதிரி போட்டோம், ஆனா நிலத்தை வந்து சரியா பக்குவப்படுத்தி போடாததுனால அது கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே இருக்குது. அப்படியே இருந்துட்டு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப நாளைக்கு இருக்காது, எனக்கு வளர்ச்சி இல்லை. அதே போல இப்ப அது செத்து போச்சு. மூணு வளர்ச்சியே இல்லாம அப்படியே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க செத்து போறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா அடையாளம் சரியில்லை. மரம்னா எப்படி இருக்கணும்? வளரணும். வளராத மரம் பார்த்துருக்கீங்களா? சில மரங்கள் உயரமா வளராது, அது கட்ட மரம், ஆனா அதுவும் செழிப்பா வளரும். ஆனா வளர்ச்சிக்கான ஒண்ணுமே காணான்னு சொன்னா செத்து போயிடும், அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதுதான் விசுவாசத்துல நம்ம வளரணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ ஞானத்துல வளரணும், வேத இதுல வளரணும். அப்ப அடிப்படை போதனைகள் அவசியம், ஆனா அடிப்படை போதனையிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்ப இதுல குறிப்பிட்டிருக்கிற அந்த அடிப்படை போதனைகள் சில காரியங்களை சொல்றாரு. அதுல நித்திய ஆக்கினையும் ஒன்னு, நியாய தீர்ப்பு நித்திய ஆக்கினையும் ஒன்னு. அப்ப அதுல என்ன அர்த்தம்? இது இந்த நித்திய ஆக்கினை நியாய தீர்ப்புங்கிறது அடிப்படை போதனைகள்ல ஒன்று. அது எப்படி தெரியாம இருக்கிறது? அதை பத்தி தெரியாம இருக்க கூடாது நமக்கு. கிறிஸ்தவர்களுக்கு நித்திய ஆக்கினைய பத்தி தெரியணும். ஏன்? இது அடிப்படை போதனையில் ஒன்று. ஆனா ரொம்ப இடத்துல இன்னைக்கு அந்த நியாய தீர்ப்பை பற்றியும் நித்திய ஆக்கினைய பத்தியும் பிரசங்கம் பண்றது இல்ல. ரொம்ப பிரீச்சர்ஸ் பிரசங்கம் பண்றதுல பயம். ஏன்? நம்மளை பத்தி இவன் வந்து நரகத்தை பத்திய ஒரு நெருப்பு மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். இல்லாட்டி நமக்கு சபைக்கு ஆள்கள் வேணுமே. இப்ப இதெல்லாம் இந்த நித்திய ஆக்கினையும் நியாய தீர்ப்பையும் சொல்லி பயமுறுத்தினா அவங்க வரமாட்டாங்களே, எனக்கு ஆள் கம்மியா போயிருமேன்னு ரொம்ப பேர் பிரசங்கம் பண்றது இல்ல. அது ஒரு போலித்தனமா. ஆண்டவர் எல்லாம் அன்பை பத்தி தான் பேசணும், அன்பு இல்லாம பேசக்கூடாது. அப்ப மேடையில ஏறி நிக்கிறதெல்லாம் அன்பு அப்படியே சொட்டணும். அப்ப என் அன்பு சொட்டுறத பார்த்து அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க என் வார்த்தையும் பேச்சையும் கேட்டு அவங்க என்ன செய்யணும்? அப்படியே மெழுகு திரி மாதிரி உருகணும். அப்ப இங்க அன்பு சொற்றதும் அன்பு உருகிறதும் என்ன ஆக்கி வச்சிருக்குது, நித்திய நியாய தீர்ப்பையும் நித்திய ஆக்கினையும் மக்கள் கேட்க முடியாதபடி பண்ணி வச்சிருக்கு. அன்பு காட்டத்தான் வேணும் இல்லைன்னு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இயற்கையிலேயே சொல்லியிருக்காரு, பிள்ளைங்க வளர்ற நேரம் பிள்ளை பாவத்துல தான் பிறக்குது. பாக்குறதுக்கு ஐயோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதேன்னு சொன்னாலும் அது உள்ளுக்கு என்ன இருக்குது, பாவத்தோட தானே பிறக்குது. அப்படி அன்பையே சொட்டி அன்பையே கொட்டிக்கிட்டு இருந்தா அது வளர்ந்து என்ன ஆகும், அன்பா உதைக்கும், அன்பா கடிக்கும். அப்பா ஏதோ சொல்லிட்டாரு, கையை பிடிச்சி கடிச்ச பிள்ளையும் நான் பார்த்துருக்கிறேன். அன்பா அடிக்கும் கடிக்கும் என்னென்னமோ பண்ணும். 10-12 வயசுல கூட துமுறா நடந்து குழப்பம் பண்ணும். அப்ப அன்பால சொட்டிக்கிட்டு இருந்தா அம்மா அப்பா புள்ள ரெண்டும் அன்போட தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டி வந்துடும். அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைக்கணும், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும் இல்லையா தம்பி? நான் தெரியுது, ஏன்னா அது திருத்துறதுக்காக அதைத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார், திருத்துறதுக்காக அதுக்காகத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்போ என்ன செய்யணும், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், அது இதுக்கு தான் தண்டனைன்னு சொல்லி அதுக்கு பிறகு அணைக்கலாம். அடிக்காமல் அணைக்க முடியாது, அப்போதான் திருத்துறது. திருத்தம் வேற எதுனாலையும் வராது, திருத்தம் வாரதுன்னா தண்டனை இருக்குது. அதான் ஆண்டவரே சொல்றாரு, எபிரேயர்ல தான் சொல்லி இருக்கிறாரு, ஏன்னா நான் வந்து சிச்சை பண்ணுகிற தேவன், சிச்சைன்னு சொன்னா திருத்துகிற தேவன். உலகத்துல சாதாரண அப்பைமாரே பிள்ளைகளை திருத்த தெரிஞ்சிருக்கிற பொழுது இவ்வளவு பெரிய பிதாவா இருக்கிற நான் திருத்தாம இருந்தா எப்படி? ஏன் அவங்களை படைச்சதும் திருத்தும்படி சொல்லி வச்சிருக்கிறதும் நான் தான், நான் திருத்தாம இருப்பேனா? அப்ப என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது நான் நிச்சயமாக திருத்துவேன், தண்டிப்பேன். அப்ப ரொம்ப பேர் பிரீச்சர்ஸும் கூட மக்களுக்கு நன்மை செய்யறது இல்ல, நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துவதல்ல, நித்திய ஆக்கினையை பற்றி அவருக்கு தெளிவாக போதிப்பதும் இல்லை. ஆனா வேதத்துல அது இருக்குது. மனுஷ பயம் மனுஷனை பேச விடாது, மனுஷனை உண்மையை சொல்லப்பட முடியாதபடி அவன் வாயை கட்டுப்படுத்து. ஆனா உங்களுக்கு தேவை நித்திய ஆக்கினைய பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். லூக்கா 16:28 நம்ம ஏற்கனவே சொன்னேன், அந்த பணக்காரனும் லாசரும் அவன் என்ன சொல்லுகிறான், பணக்காரனும் லாசரும் 16:28 எடுத்து பார்ப்போம். லூக்காவில் அங்க சொல்லியிருக்கு, நீர் அவனை 27, அப்பொழுது அவன், அப்படியான தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி. அவன் இருக்கிற இடத்தை பத்தி அவன் என்ன சொல்லுகிறான், வேதனையுள்ள இந்த இடம், இது வேதனையின் இடம், இங்க சுகம் கிடைக்காது, இங்க நித்திய வேதனை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் யூதாஸ் வந்து அவன் இறந்து தற்கொலை செய்து கொண்டான். அப்ப அப்போஸ்தல நடவடிக்கை 1:25 அவன் எங்க போனான், அவன் தன்னுடைய இடத்திற்கு போனான், he went to his own place னு எழுதியிருக்கு. என் வாழ்க்கையில் அவன் ஒழுங்காவே இருக்கல, ஆண்டவரையே காட்டி கொடுத்தான், ஆகவே அவன் எங்க போனான், ஹெல்லுக்கு தான் போயிருக்குன்னு, வேற இடத்துக்கு போயிருக்க முடியாது. அப்ப இந்த இப்படியான ஒரு இடம் இருக்கு, ஆண்டவரே அதை உருவாக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பேரு சியோல்னு சொல்றது, புதிய ஏற்பாட்டில் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது, ஹேடிஸ் சொன்னா அது பாதாளம், பாதாளம் சொல்றது, பரலோகம் பாதாளம், அவிசுவாசிகள் பாதாளத்துக்கும் விசுவாசிகள் பரலோகத்துக்கும் போறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை ஹெல்லுக்கு வேதத்தில் இருக்கு, என்னன்னா கெஹேனான்னு சொல்றது, ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பல வார்த்தைகள் சொன்னேன், ஒரு இடத்தை குறிக்கின்ற பல வார்த்தைகள். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கெஹேனா, வேலி ஆஃப் ஹினோம், ஹினோம் என்ற ஒரு சமவெளி அப்படிங்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. க்ரானிக்கல்ஸ் 28:3 அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இஸ்ரவேல்ல இப்படி ஒரு எருசலேமுக்கு வெளியில அப்படி ஒரு இடம் இருந்துச்சு 1st நூற்றாண்டுல. அது வந்து எப்படி இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவாங்க பார்த்துருக்கிறீங்களா? ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு இடம், அங்கே போனால் மூக்கை பொத்திக்கிட்டு தான் போகணும். அங்கே கண்ட குப்பையெல்லாம் கொட்டுறதுனால அங்கே பூச்சி புழுலேருந்து எல்லாம் இருக்கும். ஊரில் கட்டாக்காளி நாயெல்லாம் அங்கே தான் இருக்கும். மனுஷன் சாதாரணமாக அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்ப அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஹெலன்னு சொன்னா அதுல எந்த விதமான புனிதமோ தூய்மையோ நல்லதோ அங்க இருக்க முடியாது. அது கேடான இடம், போகக்கூடாத இடம், நம்ம போக தேவையில்லாத ஒரு இடம். அப்ப வேதத்துல ஹேடிஸ், பழைய ஏற்பாட்டில் சியோ, ஹெல், இதெல்லாம் ஒரு இடத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவரை அறியாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள் நித்திய ஆக்கினையே அடைய போகிறார்கள்னு வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது இந்த நித்திய ஆக்கினை எப்படிப்பட்டது. பாதாளத்திலே நரகத்திலே ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் நித்திய ஆக்கினையே அனுபவிக்க போகிறார்கள். அப்ப அந்த நித்திய ஆக்கினை எப்படிப்பட்டதுன்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? 25:41 வாசிச்சு பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லி இருக்குது? 46 இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அது சொல்லி இருக்கிறதான் பொருள். நித்திய ஆக்கினை, அழிவில்லாத எப்பொழுதும் இருக்கின்ற தண்டனையை அனுபவிக்க போகிறார்கள். அதான் லிட்ரலா அதுக்கு மீனிங்கே, அதுதான் லிட்ரலா அதுதான் மீனிங். புரியுங்களா? இப்ப இத வேதத்துல பல இடத்துல என்ன மாதிரி சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:9 அதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு மட்டும் இல்ல, வேதத்துல மற்றவர்களும் இதை பத்தி பேசி இருக்கிறாங்க, அப்போஸ்தலரும் இதை பத்தி பேசி இருக்கிறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:9 அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசப்படினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் ஆச்சரியப்படும் தக்கராகவும் அவர் வருகிற பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இப்ப நித்திய தண்டனை என்பது அழிவு, அதுல ஆக்கப்பூர்வமான ஒண்ணுமே இல்லை, அழிவு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இதை பத்தி மத்தேயு 8 சொல்லி இருக்கிறார். மத்தேயு 8:11-12 பார்ப்போம். அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இருளான இடம், அங்கு அழுகையும் பட்கடிப்பும் தான் இருக்கும். ஏன் பட்கடிப்பு? தாங்க முடியாத கொடுமையை வாழ்க்கையில அனுபவிக்கிறதுனால நிரந்தரமான பட்கடிப்பு. அந்த குடும்பம் தாங்க முடியாததாக இருப்பதனாலே அங்க நித்தியத்துக்கும் அழுகை தான் இருக்கும், சிரிப்புக்கு அங்க இடம் இருக்காது. அப்ப இயேசுவே அதை விளக்குகிறார் இல்லையா? ரோமர் 9:22-23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் வந்து தன்னுடைய கோபத்தை சந்திப்பதற்காக சிலர் தயார் செய்திருக்கிறார்னு காட்டுது. ரோமர் 9:22-23 அதே நேரம் இயேசு மத்தேயு 18:8 இப்படி சொல்றார். 18:8 என்ன சொல்லுகிறார்? உன் கையானது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவ நித்திய அழிவுன்னு பார்த்தோம், பட்கடிப்பும் அழுகை இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இன்னொன்னு வாசிக்கிறோம், நித்திய அக்கினி. ஒரு செகண்ட் கையில வந்து நெருப்புல வச்சிருந்தாலே நம்மளால தாங்க முடியாது. என்னைக்கும் நம்ம விரல் நெருப்புலையே தொடர்ந்து அவியணும்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கையை வச்சு அரை மணி நேரத்துக்கு வச்சிருந்தா என்ன ஆகும்? சுட்டு தோலெல்லாம் கருகி போய் தோல் உள்ளுக்கு இருக்கிற சதையெல்லாம் இல்லாமல் போய் அது உள்ளுக்கு இருக்கிற எலும்பும் கருகி அந்த விரல் இல்லாமல் போயிடுமா இல்லையா? எங்கேயாவது சுடுகாட்டுக்கு போய் பொணம் எறிகிறது பார்த்துருக்குறீங்களா? வெடிக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எரியும் கருகாது, தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வலி தாங்க முடியாததாக இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டவே படாது. அதுதான் நித்திய அக்கினி, அப்படிங்களா? வேதம் நித்திய அக்கினின்னு சொல்லுது. அதே நேரம் யோவான் 3:16 எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற பிரசங்கிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வசனம் இல்லையா? 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப இங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல். அவன் நித்திய ஜீவனை அடையணும், ஆனால் அவன் கெட்டு போகாமல். அப்படின்னா கெட்டு போகாமல்னா பெரிஷன் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை, அழிந்து போகாமல். ஏன் அவன் விசுவாசிக்காட்டி அவன் அழிந்து போவான், அவன் கெட்டு போவான். அப்படின்னா அர்த்தம் என்ன? நித்திய ஆக்கினை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும். இப்படி வேதம் பல இடங்களில் தொடர்ந்து சொல்லிட்டு போகுது இந்த நித்திய ஆக்கினை. அது நித்திய அக்கினி, அது பட்களி கடிப்பு உள்ள இடம், அழுக தொடர்ந்து இருக்கிற இடம், அது கேடான இடம், ஒரு ரபிஷ் டம்ப் மாதிரி, அதை உடலாம் கொடூரமான ஒரு இடம். அவர் அறியாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், அந்த இடம் தான் விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஆண்டவரும் ஆண்டவரை சார்ந்த அப்போஸ்தலனும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கூட அந்த செவன்த் டே அட்வான்டிஸ்ட், 7வது நாள் காரணம் நித்திய ஆக்கினைய நிராகரிக்கிறாங்க, ஹெல் இல்லைன்னு சொல்றான். அந்த வேதத்தில் நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அது இருக்குன்னு காட்டல. ஆண்டவருடைய வாயாலேயே இருந்து வருகிற, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அதை நம்ம தெளிவா காட்டுகிறது. ஆகவே நம்ம வந்து இந்த மாதிரி அது நித்திய ஆக்கினைன்னு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. யெகோவா விட்னஸஸ், அதனால தான் அது கிறிஸ்தவர்களே அல்ல, கிறிஸ்தவ மதம் அல்ல. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போதனைகள் எல்லாம் தவறானது. வேதத்தை படிச்சு நம்ம என்ன விசுவாசிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நித்திய ஆக்கினையை பற்றி 3 காரியங்கள் சொல்லுகிறேன். இதனுடைய தன்மையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவது என்ன? இது எப்பொழுதுமே நிக்காத தொடருகின்ற தண்டனை. சில நேரம் பிள்ளைங்களுக்கு சொல்லுவான், நீ ரொம்ப குழப்பம் பண்ணி இருக்கிற, ஒரு அடியும் போட்டிருக்கிறேன், நீ கேட்கல, அதனால என்னது, நீ ஒரு வாரத்துக்கு உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு சிறப்புரிமைகள் எல்லாம் எடுக்கப்படாது. என்னது, ஒரு பிள்ளைக்கு ஒரு கார்ட்டூன் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு நேரத்தை அனுமதிச்சிருந்தா வீட்டில், நீ செஞ்ச தப்புக்காக ஒரு வாரத்துக்கு உனக்கு டிவி இல்லை, அந்த கார்ட்டூன் பார்க்கறதுக்கு இல்லை, அப்படின்னா என்ன செய்யும்? ஒரு வாரத்துக்கு கஷ்டப்படுமா இல்லையா? அதான் தண்டனை உனக்கு. ஏன் அப்பா பேசி கேட்கல, செய்யறமா இல்லையா? நல்ல பெற்றோர்கள் செய்யறது, நீங்க செய்றீங்களோ தெரியாது, செஞ்சாதானே திருந்தோம். அப்ப அவனுக்கு தெரியுது, ஏன் தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும். அத என்ன மனுஷனா கண்டுபிடிச்சான்? இல்ல, மனுஷன் பாவம் செய்யத்தான் கத்துக்கிட்டான், ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிற. தப்பு செய்தா என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கும். தப்பு செய்து திருத்தாத அப்பா அம்மா ஒழுங்கான அப்பா அம்மாவா? இல்ல. யாருக்கு சொந்தக்காரங்க? பிசுவாசுக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவ பிள்ளைக்கு சொல்லி ஒரு வாரத்துக்கு இல்லைன்னு உடனே ஒரு வாரம் போன பிறகு என்ன செய்யறோம், அனுமதிக்கிறோம். அப்போ அந்த ஒரு வார தண்டனையும் அவன் ஒரு உணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிறது. ஆனால் அது வந்து தற்காலிகமானது தானே. ஆனால் இங்கே என்னது, நித்தியத்துக்கும் தண்டனை. மனம் திரும்புறதுக்கு தான் வழியே இல்லையே ஆண்டவர் வந்த பிறகு. நித்தியத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அழிவே இல்லாத, முடிவே இல்லாத தண்டனை. அதனாலதான் 2 தெசலோனியர் 1:10 இதை என்ன சொல்லுகிறது, எவர்லாஸ்டிங் டிஸ்ட்ரக்ஷன், அப்படின்னா நித்தியத்துக்குமான அழிவுன்னு வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். யூதா புத்தகத்தில் 7 என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிப்போம். யூதா, யூதாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னுக்கு 7 அந்தப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கு புரியும் திருஷ்டாந்தம்னா, யாருக்கும் புரியுமா? சமஸ்கிருத வார்த்தை. நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து அவர்கள் திருஷ்டாந்தமாக ஃபோரெவர், எப்பொழுதுமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 அதிலேயே பார்த்தா, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் கார் இருள்னா என்ன, இருட்ட கண்டா மனுஷனுக்கு பயம் இருக்கா இல்லையா? கார் இருள் இருக்கணும்னு நம்ம விசுவாசி இல்லாதவங்க எல்லாம் என்ன, அங்க பேய் இருக்கும் பாய்ங்க. சுடுகாட்டுக்கு ராத்திரி போக மாட்டாங்க. மனுஷனுக்கு இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு இருட்டு இருந்தா அதுல நல்லது இருக்காதுன்னு ஒரு எண்ணம். நம்ம பயப்பட தேவையில்லை, இருட்டையும் கண்டுபிடிச்ச ஆண்டவர் தானே நமக்கு தூங்குறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இருட்டு. இருட்டுல தான் தேவையில்லாதது நடக்கும். திருடன் எப்ப வருவான், எங்க ஊர்ல பகல்லையும் வந்துடுறான். ஜென்ரலா அவன் இருட்டில் தான் வருவான், ஏன்னா அப்பதான் எல்லாம் தூங்க போவாங்க. ஆகவே இப்ப இது என்ன காட்டுகிறது, இந்த வார்த்தைகள்லாம் இங்க பயன்படுத்திருக்கிறது. இப்ப இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருந்த பொழுது, பணக்காரன் நரகத்தில் இருக்கிற பொழுது என்ன சொல்லுகிறான், இது வந்து நித்திய வேதனை, என்றும் தொடர்கிற வேதனையை அனுபவிக்கிறேன். அப்போ வேதம் பல இடங்களிலும் இந்த நித்திய ஆக்கினையை பற்றி நமக்கு விளக்குகிற பொழுது, அது நிக்காமல் இடைவிடாமல் எந்த விதமான ஒரு அந்த கொடுமையும் தணியாமல் தொடர்கிறதாக நமக்கு காட்டுகிறது. அதான் நித்திய ஆக்கினை. தேவையா, தேவையான்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து இந்த பாதாளத்தில் நரகத்தினுடைய கொடுமை, அதனுடைய வேதனையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேதத்தை படிச்சு அது என்னத்தை காட்டுகிறது, நம்ம பாவம் எவ்வளவு மோசமானதுங்கிறதையும் அது காட்டுது. சரிதான், யோசிக்கலாம், மனுஷனுக்கு இது அவசியமானு. அவசியம் இல்லாம ஆண்டவர் உருவாக்கல. ஏன் பாவம்ங்கிறது அவ்வளவு மோசமானது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மனுஷனை படைச்சு அவன் பாவத்துல விழுந்த பிறகு உலகத்துல ஒரு குறுகிய காலப்பகுதியிலே பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் இவனை சும்மா விட்டா ஆபத்துன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நோவாவின் காலத்தில் உலகத்தை அழித்தார். அவன் என்ன செய்ய பார்த்தான், இன்னொரு காரியம், பேபிள் டவரை கட்டி என்ன செய்ய பார்த்தான், ஆண்டவரிய ஸ்தானத்தை அடைய பார்த்தான். ஆண்டவர் என்ன செய்தாரு, பல மொழிகளை கொடுத்து ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியாதபடியா ஆக்னாரு. ஏன்னா அந்த டவர் கட்ட முடியாதபடி, அவன் கட்டியிருக்கவே முடியாது. இருந்தாலும் மனுஷனுடைய புத்தி இப்படி போகுதுன்னு, அப்ப அவன் செங்கக்கலை குடுன்னு சொன்னா இவன் அவன் செங்கக்கலை தலையில போட்டான், அதனால டவர் கட்டுற நிப்பாட்டாங்க. எப்படி டவர் கட்டுறது, பாச புரியல, உயிருக்கே ஆபத்து, நிப்பாட்டிட்டாங்க. மனுஷனுடைய பாவத்தை பாக்குறீங்களா இல்லையா, கொடூரமானது, படைத்தவருக்கே எதிராக செய்யறது. இன்னைக்கெல்லாம் உலகத்தில் பார்த்தா, உங்க நாட்டில் எப்படியோ தெரியாது, வெளிநாட்டில எல்லாம் பார்த்தானா, இவங்கெல்லாம் ரொம்ப கச்சை கட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறேன்னா, ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது. அது என்ன, அதை ஏன் எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி சட்டமாக சொல்றாங்க. சட்டமாக்கி அவங்களுக்கு பிள்ளையை பெற்றுக்க முடியாது, நாங்கள் புள்ள வளர்க்குறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கு? கர்த்தர் இயற்கையை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறத அதை இயற்கை இல்லாமல் ஆக்க பார்க்கலாம். அதான் பாவம், சின். பாவத்தினுடைய கொடுமையை பார்க்கணும். உங்களில் கொஞ்சம் பேர் இன்னும் பாவ நிலைமையிலேயே இருந்து தேவனை விசுவாசி காட்டி அந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. கொடூரமானது. உங்க கண்களை குருடாக்கி ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதபடி, அவரை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துறபடி, அவருக்காக வாழுகிற ஒரு இருதயத்தை இல்லாதபடி உங்களை இருட்டில் வச்சிருக்கா இல்லையா? ஒரு விதத்தில் பாவத்திலிருந்து இந்த உலகத்தில் வாழ்றதே ஒரு ஹெல்லு மாதிரி தான். ஆனால் அது நித்தியத்துக்கும். மனுஷனுடைய பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஹெல்லை பற்றி நம்ம அலட்சியமாக பார்க்க மாட்டோம். அது தொடர்கிற, என்றைக்கும் தொடர்கிற ஆக்கினை. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ரெண்டாவது நம்ம அதை பற்றி பார்க்கிற பொழுது நம்ம கற்பனையே செய்து பார்க்க முடியாதபடி உள்ள துன்பம் அங்க இருக்கு. மனசால கூட கற்பனையே செய்து பார்க்க முடியாதபடி அளவுக்கு அதிகமான துன்பம், கொடுமையான துன்பம், பெயின் அண்ட் அகனி. அதான் ஆபிரகாம் சொல்லுகிறான் இல்லையா, என்ன சொல்லுகிறான், யாரையாவது அனுப்பி அவனை அனுப்பி அவன் கையிலிருந்து ஒரு ஒரு சொட்டு தண்ணி என் நாக்கில் விழுந்து எனக்கு ஒரு ஆறுதல் ஏற்படுத்தும்படியா. ஏன்னா அவன் அனுபவிக்கிறான் அந்த கொடுமையை, வாழ்க்கையில் செய்த கொடுமைகளுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கிறான். ஆண்டவர் பல இடத்துல சொல்றாரு, மத்தேயு 24:25 கூட, அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும். இந்த பட்கடிப்பும் அழுகையும் ஏன், பல்லு ஏன் கடிக்கிறது? பெயின் கூடினா தானே பல்லு கடிக்கிற, படப்படப்படப்படன்னு அடிக்கிறதுலாம் பெயின் கூடினா தான். அப்போ எவ்வளவு தூரம் அங்கே வருத்தம் இருக்கும். அழுகை ஏன் அழுகிறது? வழி தாங்க முடியாம. அது நித்தியத்துக்கும் தொடர்றதா இருந்தா கற்பனை பண்ணி பாருங்க, நம்மால முடியவே முடியாது. நெருப்புல தொடர்ந்து எரியிறது, அவிய நெருப்பு அவிய மாட்டேங்குது, நம்மளும் கருக மாட்டேங்கிறோம், ஆனா நம்ம தொடர்ந்து எரியிறோம். நம் அது வந்து சகிக்க முடியாததாக இருக்குமா இல்லையா? அதான் வேதத்துல பாக்குறோம். வேதம் அப்படிதான் விளக்குது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றா, நீங்க பாவம் செய்வாங்க, ஒரு கண்ணை புடுங்கிட்டு ஒழுங்கா வாழ்றது நல்லது, அந்த பாவம் செய்யற கையை வெட்டிட்டு ஒழுங்கா வாழ்றது நல்லது, இல்லாட்டி என்ன நடக்க போகிறது? நித்தியத்துக்கு மெருகிற நெருப்புலே நீ கஷ்டப்படணும்னு. மார்க்கு 9:43 44 வாசிக்கிறேன் கேளுங்க. என்ன சொல்லுது? உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கலாம். அவியாத அக்னி உள்ள நரகம் இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த அவியாத அக்னி உள்ள நரகத்தை பத்தி இன்னொன்னு சொல்றாரு 44. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதான் ஹெல். அந்த துன்பம் எப்போதுமே தொடரும். 3வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த நித்திய ஆக்கினியை பத்தி? இது வந்து எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அங்க நரகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு, அதாவது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து என்றைக்கும் முற்றாகவே விளக்கப்பட்ட ஒரு நிலை. இப்ப அவிசுவாசி உலகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் விசுவாசிக்காதவங்க இங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனா இருந்தும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது இங்க. பல விதத்துல ஆண்டவருடைய பொதுவான கிருபைய அவிசுவாசிகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மழை உங்க மேலையும் பெய்யுது, விசுவாசி மேல மட்டுமா பெய்யுது? இல்ல, சூரியன் வருது, உணவு கிடைக்குது, உங்க சரீரத்துக்கானதெல்லாம் கிடைக்குது, ஆண்டவர் தான் அதெல்லாம் பார்த்துக்கிறார். அதுக்கு கூட நம்ம நன்றி இல்லாதவர்களா இருந்துடுறோம். சில நேரம் சுனாமி வந்தா கதறோம், பாக்குறோம், பயப்படுறோம் இல்லையா? மனுஷன் மனுஷனுக்கு தீங்கு செஞ்சதான் பயப்படுறான், அப்புறம் நம்ம பயப்படாமல் இருந்துடுறது. ஆனால் கர்த்தர் இன்னும் இருக்கிறதுனால, இந்த உலகத்தை அவர் தொடர்ந்து பராமரிக்கிறதுனால தான் நம்ம ஒழுங்காக இருக்க முடியுது. ஆனால் ஹெல்லுன்னு வந்து அங்கே போயிட்டா, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருந்து நித்திய ஆக்கினை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா, என்றைக்குமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து முற்றாக விலக்கப்படுகிறீர்கள். எல்லாம் ஆண்டவரை தான் பார்த்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் அங்க அவருடைய பிரசன்னத்துக்கு இடம் இல்லை, அங்க சுவிசேஷம் சொல்லப்படுவதில்லை, அங்க மனம் திரும்புவதற்கு இடமே இல்லை. அது நித்தியத்துக்குமான அழிவு. ஆண்டவருடைய பிரசன்னம் முற்றாக அகற்றப்பட்டால் அது ரொம்ப மோசமானது. கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. எசேக்கியேல் படமாறி காட்டுறாருன்னு சொன்ன அது இஸ்ரவேலுக்கு பயங்கரமான தண்டனை. உன்னை நான் இனி பார்த்துக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு போறேங்கிறது ஆண்டவர் சொல்றாரு. மத்தே 25:44 என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்து, பொல்லாதவர்களை பார்த்து, என்னை விட்டு போ சபிக்கப்பட்டவர்களே. அது ஒரு சபிக்கப்பட்ட இடம், சபிக்கப்பட்டவர்களுக்கு உரித்தான இடம். அங்க இருக்கிறவங்க தேவனை விட்டு பிரிந்து போய் எப்பொழுதும் அவர்கிட்டயே போக முடியாது. இப்படி அவருடைய பிரசன்னத்தை எந்த விதத்திலும் அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற ஒரு இடம் தான் அது. கர்த்தருடைய கண்ட்ரோல்ல ஹெல் இருந்த பொழுதும் அவர்களுக்கும் கர்த்தர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனாலதான் இங்க நீங்க நினைச்சுக்கணும், கர்த்தர் இன்னும் இருப்பதனால இந்த உலகத்தை பராமரிக்கிறதுல தான் அவிசுவாசிகளா இருக்கிற கொஞ்சம் பேரு கூட நீங்க இன்னும் எவ்வளவோ நன்மைகளை அனுபவிக்க முடிகிறது. ஆண்டவர் பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாரு, இப்படி சுவிசேஷத்தை கேட்க முடியுது. சில நேரம் வேற எதுக்கோ இங்க கடல்ல குளிக்கலான்னு கூட நினைச்சு வந்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பொதுவான கிருபையினால் உங்களுக்கு செய்தியை கேட்க வைக்கிறாரா இல்லையா? ஹெல்ல அதுக்கெல்லாம் இடமே இல்லை, இடமே இல்லை. எந்த விதமான தேவனுடைய கிருபையும் அங்க அனுபவிக்க முடியாது. சகலத்துக்கும் நீக்கலாக்கப்பட்டு அங்கு இருந்து தண்டனையை அனுபவிக்கணும். இப்ப மூணாவது பார்ப்போம். மூணாவது என்னன்னு சொன்னா, இந்த நித்திய ஆக்கினை அனுபவிக்க போறவங்க யாரு? மத்தேயு 25 அவர்களை வெள்ளாடுகளாக இனங்காட்டுகிறது. அவர்கள் ஆடுகள் அல்ல, செம்மறி ஆடுகள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள் அல்ல, அவர்கள் நீதியானவர்கள் அல்ல. மத்தேயு 24:25 மூணு விதமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. செம்மறியாடுகள், நீதியானவர்கள், சகோதரர்கள், இதெல்லாம் விசுவாசிகளை குறிக்கிற வார்த்தை. ஆனா இது விசுவாசிகள் இல்ல, ஹெல்ல இருக்க போறது. தி ஆப்போசிட் ஆனவங்க யாரு? அன்ரைச்சஸ், அநீதியானவர்கள். 1 Corinthians 6 எடுத்து பார்ப்போம். 1 Corinthians 6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 6:9-10 உள்ள வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதே இருங்கள். உயர்சி மார்க்கத்தார், விக்கிராதனைக்காரர், விபச்சாரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்கள கொஞ்சம் பேர் இப்படி இருந்தீங்க, இப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க. ஆனா இங்க பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லை. அவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்கள் இருக்கிற இடம் தான் ஹெல், நரகம், பாதாளம். இதே இதைத்தான் கலாத்தியர் 5:19-21 வாசிக்கிறோம். அதே விதமான வார்த்தை பிரயோகம். வெளிப்படுத்தல் 21:8 இப்படி சொல்லுகிறது. 21:8 என்ன? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், பாத்தீங்களா, அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகளும், அருவறுப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாகரரும், சூனியக்காரரும், விக்கிராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்ப ஹெல்ல பார்த்தீங்கன்னா, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் அது. நீங்க நினைக்க கூடாது, எதுவும் பொய்யர்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரகர்கள் இவங்க தான் அங்க அவங்களுக்கு மட்டும் ஒன்று இல்லை, அவிசுவாசிகளும் வார்த்தை இங்கே ரெவலேஷன் 21 சொல்லி இருக்குது. யார் அவிசுவாசிகள்? தேவனை விசுவாசிக்க மறுக்கிறவர்கள், இயேசுடைய பிள்ளைகளா இல்லாதவர்கள், மனந்திரும்ப மறுக்கிறவர்களுக்கும் நித்திய நரகம்தான். அவிசுவாசிகள் பாவத்தில் தொடர்ந்து இருந்து தேவனுடைய வார்த்தையின்படி, பத்து கட்டளையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மறுக்கிறவர்களுக்கு நித்திய தண்டனை. அவர்களுக்கு மட்டுமல்ல, சாத்தானுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் நித்திய தண்டனை. சாத்தானுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினி கடலிலே நீயும் இருக்க போகிறாய். நான் மத்தே 25 ஆண்டவன் சொல்லுகிறார். அப்ப சாத்தானுக்கு ஒரு முடிவு வருகிறது. அவனை சார்ந்திருக்கிற விழுந்து போன தூதர்களுக்கும் அங்கதான் இருந்து அழிய போறாங்க. சாத்தானுடைய அவனுடைய கூட்டத்தாரோடு இருந்து அவிசுவாசிகள் தொடர்ந்து நித்தியத்துக்குமான அழிவை அனுபவிக்க போகிற இடம் தான் ஹெல். தான் நித்திய ஆக்கினியை பற்றி வேதம் சொல்லுகிறது, விளக்கி இருக்கிறது. இதை ஏன் இவ்வளவு நேரம் இதை சொல்றேன்? நம்ம இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹெல்ல பத்தி படிக்கிற நேரம் மனசுல சந்தோஷம் ஏற்படாது. நம்ம உண்மையான விசுவாசிகளாக இருந்தா அதை நினைச்சு பார்க்கிற நேரம் உடனடியாக அவிசுவாசிகளுடைய நினைப்பு நமக்கு வரும். நம்ம பிள்ளைகள், நம்ம உறவினர்களுடைய நினைப்பு நமக்கு வரும். இவங்க அங்கே போயிடக்கூடாது. அந்த பணக்காரன் நித்திய ஆக்கினை அனுபவிக்கிற நேரம் என்ன சொல்றான்? நான் தான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறேன், என்னுடைய உறவினர்களாவது மனம் திரும்பி ஒழுங்காக வாழ்றதுக்காக இங்கிருந்து யாரையும் அங்கே அனுப்ப மாட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடியாதுப்பா. ஏன்? எனக்கு கருணை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லல. மோசேயினையும் தேர்க்க தரிசனங்களையும் வாசித்து நீ திருந்தாட்டி, செத்து போனவன் ஒருத்தன் உயிரா வந்து ஏதும் சொன்னா கூட நீ திருந்த மாட்ட. என்னது மோசேயின் தீர்க்க தரிசனமும்? பழைய ஏற்பாடு. அன்னைக்கு இருந்த பழைய ஏற்பாடா இல்லையா? அப்ப வேதம் நரகத்தை பத்தி சொல்லுது, வேதம் ஆண்டவருடைய விசுவாசிக்க வேண்டிய அவசியத்தை பத்தி சொல்லுது. அப்ப தீர்க்க தரிசிகள் வந்து போதிச்சிருக்கிறாங்க, நானே பல பேரை அனுப்பி போதிச்சிருக்கிறேன், இருந்தும் நீ இன்னும் திருந்த மாட்டேன்னு சொன்னா, செத்து போனவன் உயிரா வந்து எது சொன்னா கூட நீ கேட்க போறதில்லை. பாத்தீங்களா? நீங்க தெரிஞ்சுக்கணும், வேதம் தொடர்ந்து பேசுது, ஆண்டவர் தொடர்ந்து பேசுறார். ஆனா உங்களை கொஞ்சம் பேர் அசையாம இருக்கிறீங்க இன்னைக்கு வரையும். அது உங்களுக்கு நல்லதா படுதா? ஹெல்லுக்கு போன ஒருத்தன் கதறானா இல்லையா? தொடர்ந்து இதே நிலைமையில பாவத்துல இயேசு வாழ்க்கையில இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதா படுதா? தேவன் இவ்வளவு தூரம் ஹெல்னு ஒண்ணு இருக்கு, நரகோன்னு ஒண்ணு இருக்குது, அந்த அக்கினி கடல்ல நம்ம அவிசுவாசிகள் அழிய போறாங்கன்னு சொன்ன பிறகும், அதை கேட்ட பிறகும் நம்ம கவலையே இல்லாம நாம நினைச்சபடி வாழ்ந்துகிட்டு இருக்கலாமா? ஒருத்தர் என்ன தெரியுமா செஞ்சா? வேதத்துல அவனை பத்தி சொல்லுது, லூக்கா 12:19 அவன் என்ன செய்யறான்? அவன் அறுவடையெல்லாம் நல்லா வந்துருச்சு. அவ அறுவடையெல்லாம் நல்லா வந்தவனே பணம் கூட வரும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சரி, அறுவடையெல்லாம் முடிஞ்சு பல இடக்கள்லாம் நிரப்பி வச்சுட்டு நான் சந்தோஷமா குடிச்சு வெறிச்சு இருந்துடலான். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அவனோட பேசுகிறார். என்ன சொல்றாரு? இந்த இரவிலேயே உன் ஆத்துமா எனக்கு கணக்கு கொடுக்க போகுது. அப்படின்னா என்னது? இன்னைக்கு ராத்திரி நீ மண்டிய போட போற, நீ செத்த பிறகு என்ன நடக்க போகுது? உன் ஆத்மா எனக்கு கணக்கு கொடுக்கணுமே. அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ இங்க இருக்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, நித்திய ஆக்கினைய அனுபவிக்க போறாய் நரகத்திலே இருந்து. புரியுங்களா? 10,000-20,000 பேர் சுனாமியில வந்து ஜப்பான்ல இல்லாம போயிட்டாங்கன்னு பத்திரிகையில வாசிக்கிறோம். அத கிறிஸ்தவர்களா இல்லாம இருக்கிறவங்க நித்திய நரகத்துக்கு தானே போயிருப்பாங்கன்னு நினைச்சு பாக்குறோமா? அதுல கிறிஸ்தவர்கள் இருந்திருந்தா பரலோகத்துல இன்னைக்கு இருப்பாங்கிறத நினைச்சு பாக்குறோமா? மனுஷன் எந்த அளவுக்கு கவலைப்படுறான்? சுனாமில அழிஞ்சு போயிட்டானே, கிரைஸ்ட் சர்ச்ல பில்டிங் விழுந்து செத்து போயிட்டானே, அப்போ இந்த உலகத்திலிருந்து போகிறதுக்காக மட்டும்தான் அழுகிறேன், ஆனால் அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நினைக்க போகிறோம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லையே, நினச்சி பார்க்குறோமா? திருந்தாமல் இன்னமும் ஏன் இருக்கிறீங்க, திருந்தாமல் ஏன் இருக்கிறீங்க? எனக்கு பொண்ணு ரொம்ப வருத்தம், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுறதில்ல. இந்த பிள்ளைகள் ஆண்டவட்ட வர்றது தான் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய காரியம், அதுக்காகத்தான் நம்ம உயிரோடு இருந்து எல்லாம் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்கிறதில்ல. படிப்பை பார்க்கறது, பணங்காசு பார்க்கறது, வீடு அதுன்னு பார்க்கறது, ஏதாவது ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு பார்க்கறது. ஏன்னா தமிழ் இனத்துக்கு அதுதான் பெருசு. தமிழ் இனத்து வரலாற்றை எழுத போனால் இப்படி எழுதலாம், கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பிறந்ததுலேருந்து கல்யாணம், கல்யாணம் பண்ண பிறகு சுடுகாடு இல்லையா, அதான் பெருசு. இவங்க வாழ்க்கையிலேயே அதான், வயசு போகுது, வயசு போகுது, வயசு போகுது, இதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வயசு இருந்து செத்து போயிட்டு நீ நரகத்துக்கு போறதை பத்தி யோசிச்சே பாக்குறது இல்ல. அனாவசியமான காரணங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா ஆண்டவட்ட வராம, நீ ஆண்டவட்ட வராம எவனையோ கல்யாணம் பண்ணி 15 பிள்ளைய பெற்றுக்கிட்டு எப்படி இருந்து என்ன புரியும்? குடும்பத்தோட கோவிந்தா நித்திய ஆக்கினை நரகத்துல தான் அனுபவிக்கணும். அதுக்கு குடும்பம் இல்லாமயே இருந்திருக்கலாமே. எது முக்கியம்? இயேசு கிட்ட வாரது முக்கியம். ஏன் இயேசு இல்லாத குடும்பம் குடும்பம் அன்பு இல்லாத குடும்பமா இல்லையா? இயேசு இல்லாத குடும்பம் அலங்கோலமான குடும்பம். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ரெண்டு கண் இருந்து ஒன்னு பாவம் செஞ்சா அது இல்லாம ஒரு கண்ணோட ஒழுங்கா வாழ்றது நல்லது. தனியா கல்யாணம் பண்ணாம இருந்தா பாவம் குறைவா இல்லையா? நீ கல்யாணமும் பண்ணி 10 பிள்ளைய வச்சிருந்த 12 பேர் பாவிகளா இருந்தா எவ்வளவு பெரிய பாவம்? அப்ப எது முக்கியம்? கர்த்தர்கிட்ட வர்றது முக்கியம். அப்பதான் திருமணமும் கூட கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். சில பேர் இந்த கிறிஸ்தவங்க பண்ற தப்பு, கல்யாணம் வேணுங்கிறதுக்காக தாயணத்திலேயே கட்ட மாட்டான். தாயணம்னா ஜாதி இல்லை, விசுவாசியா கட்ட மாட்டான். விசுவாசி மாதிரி தெரியறது, விசுவாசின்னு பார்த்து கட்டுறது இல்லை. அதனால தான் கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகும், இதுக்கு முந்தி ஒழுங்காக கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்ப, இதுக்கு முந்தி ஒழுங்காக பைபிள் வாசிச்சிருப்பேன், இதுக்கு முந்தி ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருப்பேன், அவன் அதுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுவானா இல்லையா? முட்டு எப்படி இங்க விசுவாசி, விசுவாசம் இல்லாத ஒருத்தியோடையோ ஒருத்தனோடையோ இணங்கி ஓர் உயிரா ஓர் உடலை எப்படி வாழ முடியும்? முடியாது, இம்பாசிபிள். நினைச்சே பார்க்கறது இல்லையே. ஏன் உலகம் பெருசா போயிருது, ஆண்டவர் பெருசே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்தில் இருந்தா எல்லாம் சிந்தனை செயல் எல்லாமே அவரை தான் மகிமைப்படுத்தணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட சரீரமும் உயிரும் தான் இது. அவரை மகிமைப்படுத்தாதது எந்த பிரயோசனமுமே இல்லை. ஆண்டவர் அறியாதவங்க இருந்தீங்கன்னா இவ்வளவும் கேட்ட பிறகு நீங்க திருந்தல தேவன்கிட்ட வராட்டி, அந்த ஆண்டவர் தான் உங்களை கருணை காட்டணும். அதே நேரம் விசுவாசியா இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும்? தேவன் நித்திய ஆக்கினைன்னு ஒண்ணு கொடுக்க போறாருங்கிறத உணர்ந்து நம்ம விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். ஏன் விசுவாசத்துக்குரிய அறிகுறிகள் நடவடிக்கைகள் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம பாடே ஆபத்து தான். நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கே தெரியாது. அதனாலதான் தேவன் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு அதிகாரங்கள்ல நித்திய ஆக்கினையை பற்றி அவ்வளவு தூரம் தெளிவா சொல்லி இருக்கிறார். இப்ப ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் நித்திய ஆக்கினையை பற்றி, நரகத்தை பற்றி நீர் எவ்வளவோ தெளிவாக சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இது எங்களுக்கு அவசியமான தேவையான போதனை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனையாக இருக்கிறது என்று கூட எபிரேய நிருபத்திலே பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது, இந்த அருமையாக நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொழுது, இப்படி உண்மை அறியாதவர்கள் உண்மை அறியும்படியாக கூட நீர் உம்முடைய ஆவியின் மூலமாக கிருபை பாராட்டும். நித்திய தண்டனையும் ஆக்கினையும் இருக்கிறது என்பதை தெரிந்து விசுவாசிகளும் கூட இன்னும் வைராக்கியத்தோடு உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய குடும்பங்களை கண்ணோக்கி பாரும், எங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தொடர்ந்து அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவளுக்கு உம்மை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் நித்திய ஜீவனையும் நரகத்தை பற்றியும் நினைப்பூட்டி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே அங்கே சந்தோஷம் ஏற்படும்படியாக பாவிகள் உம்மை அடைய நீர் கிருபை பாராட்டும். இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.